வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் முனைவர் வி. அன்புமணி. புத்தகத்தின் பெயர் ஆத்மாவின் ராகங்கள். எழுதியவர் தீபம் நா. பார்த்தசாரதி. எழுதிய ஆண்டு 1969. ஆத்மாவின் ராகங்கள், அத்தியாயம் 4. வாசிப்பவர் முனைவர் வி. அன்புமணி. அடுத்த நாள் காலை விடுவதற்கு முன்பே எழுந்து நீராடி தயாராகிவிட்டான் ராஜாராமன். காரியத்தை செய்துவிட்டே கைதாக விரும்பியதால் வீட்டிலிருந்தே அகப்பட்டுக் கொள்ளாதபடி முன்னெச்சரிக்கை அவசியமாகியது. நண்பர்கள் எல்லோரும் அம்மன் சன்னிதி முகப்பில் தேங்காய் மண்டபத்தில் காலை 9 மணிக்கு சந்திக்க வேண்டும் என்று பிட்டுத்தோப்பு கூட்டத்திலேயே சொல்லப்பட்டிருந்தது. வீட்டிலிருந்து முதலில் மேல கோபுர வாசல் வழியாக கோவிலுக்குள் புகுந்து கொண்டால் அப்புறம் கோவிலிருந்து அம்மன் சன்னிக்கு போவது சுலபம். அவன் புறப்படுகிற காரியத்துக்கு ஆசி வழங்க அவனுடைய அன்னை விரும்ப மாட்டாள். மதுரைக்கே அன்னையாகிய மீனாட்சியிடம் ஆசி வாங்கி கொண்டு போக விரும்பினான் அவன். பலபலவென்று கிழக்கு வெளுக்கும் முன்பே புறப்பட்டு விட்டான். அவனுடைய தாய் குறுக்கே நின்றாள். எங்க கிளம்பியாச்சு? கோவிலுக்கு போறேன். ஜாக்கிரதையா போயிட்டு வா. அவனை பொறுத்தவரையில் அவன் சொல்லியது பொய்யில்லை. தேசமும் கோயிலும் அவனுக்கு ஒன்றுதான். இரண்டையும் அவன் வழிபடுகிறான். இரண்டையுமே அவன் போற்றி தொழுகிறான். பொற்றாமரையில் கைகால் சுத்தம் செய்து கொண்டு அம்மன் சன்னிதி முகப்பில் அவன் பிரவேசித்த போது உள்ளே இருந்து எதிரே வந்து கொண்டிருந்தவளை பார்த்து ஒரு கணம் தயங்கி நின்றான் அவன். அவள் இதழ்களின் நகை ஓடி ஒளிந்தது. கோயிலுக்கு போகிற போதும் இந்த 1 நம்பர் தந்து ஜென்மத்தின் முகத்தில் விழிக்க நேர்ந்ததே என்று மனம் அறுவறுப்படைய மேலே நடந்தான் அவன். அவள் அருகே வந்து கொண்டிருந்தவள் அவளுடைய தாயா இருக்க வேண்டும். தாயின் காதருகே மெதுவாக அவள் ஏதோ சொல்வதையும் அவன் கவனிக்க முடிந்தது. மதுரம் என்று பத்தர் அவருடைய பெயரை சொல்லியிருந்தது நினைவு வந்தது. உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டே நடந்தான் அவன். ஒரு முறை எதேச்சியாக அவன் பின்னால் அவளை திரும்பி பார்த்தபோது அவளும் அவனை திரும்பி பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். அந்த பார்வையை அவனால் மறக்க முடியவில்லை. அப்படி பார்த்ததற்காக அவள் மேலே கோபமும் வந்தது. அம்மன் சன்னதியிலிருந்து சாமி சன்னதிக்கு போகும் போதும் அவளை அவன் அங்கே காண முடிந்தது. ஏதோ அபிஷேக கலசங்கள் அலங்கரிக்கப்பட்டு குருக்கள் மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். அவளும் அவள் தாயும் சற்று தள்ளி அமர்ந்திருந்தனர். அவள் அந்த கலசாபிஷேகத்துக்கு பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிறாள் போலும். கை நிறைய மோதிரங்களும் மார்பில் மெல்லிய தங்களையும் டாலடிக்க ஒரு பிரமுகரும் இன்னொரு பக்கம் உட்கார்ந்திருந்தார். தரிசனமும் முடிந்த பின்னும் நிறைய நேரம் இருந்தது. மீண்டும் அம்மன் சன்னதிக்கு வந்து கிளி மண்டபத்தருகே குளக்கரையில் சப்பனம் கூட்டி உட்கார்ந்தான் அவன். காலையில் அவன் எதுவும் சாப்பிட்டு விட்டு வரவில்லை. பசித்தது. கோவிலுக்கு போய்விட்டு வருவதாக கூறியிருந்ததால் அவன் தாயும் அவனை சாப்பிட சொல்லி வற்புறுத்தவில்லை. நல்ல காரியங்களை பசியோடு செய்தால்தான் சிரத்தையை காண்பிக்கலாம் என்று விரதங்களையும் நோன்புகளையும் பசித்த வயிற்றோடு செய்ய சொல்லி பாரத நாட்டு முன்னோர்கள் வழக்கப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த தாய்முறையின் மிகப்பெரிய விரதம் சுதேசி இயக்கம்தான் என்று எண்ணிய போது பசியை கூட மறக்க முடிந்தது அவனால். நேரம் மெதுவாக நகர்வது போல் இருந்தது. மண்டபத்தில் கூண்டில் அடிபட்டிருந்த கிளிகளின் மிளற்றும் குளர்களை கொஞ்சம் நாளில் வசித்துக் கொண்டிருந்தான். சுமார் 8:30 மணிக்கு அவன் அங்கிருந்து கிழக்கே அம்மன் சன்னதி முகப்புக்கு நடந்தான். எதிர்ச்சடைகள் ஜவுளி கடைகளை ஒவ்வொன்றாக திறந்து கொண்டிருப்பது தெரிந்தது. நண்பர்கள் 12 பேர் மறியலுக்கு வருவதாக வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் வந்தது 3 பேர்கள். மற்றவர்கள் பயந்து தயங்கியோ அல்லது முத்திருளப்பன் குருசாமி கைதானது தெரிந்தோ மறியலுக்கு வராமல் பின்தங்கி விட்டார்கள். அவனையும் மற்ற 3 தேங்காய் பழக்கடைக்காரர்கள் முறைத்து முறைத்து பார்த்தனர். அதிக நேரம் தாமதித்தால் இந்த 3 கூட போய்விடுவார்களோ என்ற சந்தேகமாய் இருந்தது. யாருக்காகவும் காத்திராமல் மரியாதை உடனே தொடங்குவது நல்லது என்று நினைத்தான் அவன். வந்தே மாதரம், மகாத்மா காந்திக்கு ஜே என்ற குரலில் அந்த 4 கண்டத்திலிருந்தும் ஒரே சமயத்தில் ஒலித்தன. ஜவுளிக்கடை வாசலில் போய் கை கோத்து நின்று ஸ்லோகங்களை முழக்கினார்கள் அவர்கள். கடைக்காரர் வந்து சத்தம் போட்டார். உங்களோட எங்களுக்கு எதுவும் பேசல. அந்நிய நாட்டு ஜவுளி வாங்க வருகிற ஜனங்களிடம் நாங்க சொல்ல வேண்டியதையும் தெரிவிக்க வேண்டியதையும் தான் இப்படி தெரிவிக்கிறோம் என்றான் ராஜாராமன். சுற்றிலும் கூட்டம் கூடிவிட்டது. கடைக்கு துணி வாங்க வந்த 2 திரும்பி போய்விட்டனர். கடைக்காரருக்கு கோபம் வந்துவிட்டது. கீழ்வாசல் போலீசுக்கு தகவல் சொல்லி அனுப்புவதாக மிரட்டினார். ராஜாராமன் கடைவாசல் படியில் குறுக்கே படுத்தான். போலீசுக்கு தகவல் சொல்ல புறப்பட்டால் அவன் தோள்பட்டையை மேய்த்துக் கொண்டுதான் போக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது. அந்த ஆள் அதை செய்ய தயங்கினான். போய் தொலையண்டா நாய்ப்பயலே என்று கடைக்காரர் அவனுச்சமாக ஒரு வார்த்தை சொன்ன அவன் ராஜாராமனின் தோளை தாண்ட முயன்று முடியாமல் நெஞ்சில் மீத்துக் கொண்டபடி இறங்கி தன்னை மறந்த நிலையில் ஒருவரை தெரியாமல் மீத்துவிட்ட சமயத்தில் செய்வது போல் கண்களில் கையை ஒற்றி கொண்டுவிடவே அதைக் கண்டு மேலும் கோபம் கொண்ட கடைக்காரர் பெரிய சாமி மிதிச்சாப்ல கண்ணில் ஒத்துக்கிறான். ஓடா நிக்கிறியே என்று கூச்சல் போட்டார். வந்தே மாதரம், மகாத்மா காந்திக்கு ஜே என்ற கோஷங்கள் மறியல்காரர்களிடமிருந்து இடைவிடாமல் முழங்கிக் கொண்டே இருந்தன. கடைக்குள் 1 கூட நுழையவில்லை. மறியல் 1 மேலாக நடந்தது. 10:30 போலீஸ்காரர்களும் சப் இன்ஸ்பெக்டரும் வந்தார்கள். அதற்குள்ளேயே தண்ணீரில் சாணியை கரைத்து கொட்டிவிடு போவதாக கடைக்காரர் பயமுறுத்தி கொண்டிருந்தார். போலீஸ்காரர்களும் சப் இன்ஸ்பெக்டரும் வந்த பின்பும் ராஜாராமன் மறியலை விடவில்லை. கடைக்காரர் குறுக்கே குய்யே குய்யோ முறையோ என்று சப் இன்ஸ்பெக்டரிடம் முறையிட்டார். மறியல்காரர்கள் கடையே கொடுத்து வந்ததாக புலகினார் அவர். ராஜாராமுடைய தோள்பட்டையில் லத்தி கம்பால் ஓங்கி அடி விழுந்தது. இரண்டு போலீஸ்காரர்கள் அவனை தூக்கி நிறுத்தினார். நண்பர்களுக்கு சரியான அடி விழுந்திருந்தது. கோஷமிடுவதை அவர்கள் இன்னும் நிறுத்தவில்லை. போலீஸ்காரர்கள் அவனையும் நண்பர்களையும் இழுத்து போகும்போது அம்மன் சன்னதி வாசலில் ஒரு ஜெட்காவில் அவள் ஏறிக்கொண்டிருந்தாள். அவளோடு அவள் தாயும் அந்த தங்க சங்கிலி பிரமுகரும் உடனிருப்பது தெரிந்தது. அவள் கண்கள் கலக்கத்தோடு தன்னை பார்ப்பதை அவனும் கவனித்தான். அபிஷேகம் முடிந்து இப்போதுதான் அவர்கள் வீடு திரும்ப வேண்டும் என்பதாக அவனுக்கு தோன்றியது. அதற்குள் ஒரு போலீஸ்காரன் பிடதையில் கையை கொடுத்து அவனை முன்னுக்கு தள்ளினான். இவள் சூடி கழிக்கும் வாடிய பூக்கள் வாசகசாலை முற்றத்தில் வந்துவிட இனிமேல் ஒரு தடையும் இருக்காது என்று எண்ணியபடியே பசி தளர்ச்சியும் அடிவாங்கிய வலியுமாக தள்ளாடி தள்ளாடி மேலே நடந்தான் அவன். சாயங்காலம் வரை அவனையும் நண்பர்களையும் கீழவாசல் லாக்கப்பில் வைத்திருந்தார்கள். ரிமாண்ட் விசாரணைக்கு பின்பு அவன் மட்டும் வேலூருக்கு கொண்டு போகப்பட்டான். நண்பர்களை என்ன செய்ய போகிறார்கள், எங்கே கொண்டு போகப் போகிறார்கள் என்பதை அவனால் அறிய முடியவில்லை. மதுரை ரயில்வே பிளாட்பாரத்தில் மேற்கே சூரியன் மறையும் காட்சியை பார்த்துக் கொண்டே விலங்கிட்ட கைகளுடன் அவன் ரயிலேற்றப்பட்ட போது ரத்னவேல் பத்தர் கண்களில் தென்பட்டார். செய்தியை கேள்விப்பட்டு அவனை பார்க்கத்தான் அவர் வந்திருக்க வேண்டும். ஆனால் அவரோடு அவன் எதுவும் பேச முடியவில்லை. ஜாடை காட்ட முயன்றும் அதை செய்ய முடியாமல் கூட்டம் அவருக்கு அவனையும் அவனுக்கு அவரையும் மறைத்து விட்டது. பரஸ்பரம் பார்த்துக் கொள்ள மட்டும் முடிந்தது. மனதில் என்னென்னவோ அலைமோதிற்று. ரயில் வைகை பாலம் தாண்டிய போது ஊரும் கோபுரங்களும் மாலை இருளில் மங்களாக தெரிந்தன. திண்டுக்கல்லில் ஏதோ சாப்பிட வாங்கி கொடுத்தார்கள். வலது கையை மட்டும் கலற்றிவிட்டு இடது கையை தன் கையோடு பிணைத்து விலங்கை பூட்டிக் கொண்டுதான் ராஜாராமனை சாப்பிட அனுமதித்தான் போலீஸ்காரன். அன்று முழுவதும் வீட்டில் அம்மா சாப்பிட இருக்க மாட்டாள் என்று ஞாபகம் வந்தது. அவளுக்கு எப்படியும் இரவுக்குள் பத்தர் போய் சொல்லிவிடுவார். அவள் என்னென்ன உணர்ச்சிகளை அடைவாள் என்பதை அவனால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. தோள்பட்டையில் அடி விழுந்த இடத்தில் வலித்தது. குருட்டிய கவலத்தை வாய்வரை உயர்த்தி போட்டுக் கொள்ள கூட முடியாமல் வலித்தது. அடிபட்ட இடத்தில் பெரிய நெல்லிக்காய் அளவு வீங்கி இருந்தது. ராஜாராமன் மறுநாள் வேலூர் சிறையில் சி வகுப்பு கைதியாக நுழைந்தான். அரசியல் கைதிகளுக்கு பி வகுப்பு தருவார்கள் என்று எங்கோ யாரோ சொல்லியிருந்தார்கள். மதுரை போலீஸ் என்ன சார்ஜ் எழுதி அனுப்பியிருந்ததோ அவனை சி வகுப்பில் தள்ளினார்கள். பியிலும் சியிலும் இருந்த பல தேசத் தொண்டர்களை பார்த்தபோது அவனுக்கு தன் இனத்துக்கு நடுவே வந்து சேர்ந்து விட்டோம் என்று பெருமையாய் மன நிம்மதியும் அங்கிருந்த அனைவருமே தாய் தந்தை குடும்பம் மனைவி மக்கள் பந்தவாசம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேசத்தை விடுவிப்பதற்காக இப்படி வந்து வாடுகிறார்கள் என்பதை நினைக்கும் போது ஒரு பெரிய தாயின் வேதனைக்காக தன் தாயை போல் எங்கெங்கோ பல சிறிய தாய்மார்கள் வேதனைப்படலாம் என்று எண்ணி ஆறுதல் அடைய முடிந்தது. முத்திருளப்பனையும் குருசாமியையும் எங்கே கொண்டு போயிருப்பார்கள் என்று அவனால் அனுமான். ஒருவேளை கடலூருக்கு கொண்டு போயிருக்கலாம், அல்லது திருக்கொண்டு போயிருக்கலாம். நாகபுரிக்கோ வெள்ளாரிக்கோ கொண்டு போயிருக்க அவ்வளவு தீவிரமான காரணம் இல்லை என்று. அவர்களை விட பெரிய காரணங்களுக்காக கைதானவர்கள் எல்லாம் கூட வேலூர் ஜெயிலில் தான் இருந்தார்கள். ஜெயிலில் கொடுத்த கேழ்வரகுகளின் முதல் தடவை அவனுக்கு குமட்டி கொண்டு வந்தது. அமிர்தத்தையே உண்ணும் தகுதியுள்ள பெரிய பெரிய தலைவர்களும் அங்கே இறைத்தான் சாப்பிடுகிறார்கள் என்று எண்ணிய போது ருசிகளை கட்டுப்படுத்த முயன்றான் அவன். கூட இருந்தவர்களில் ஒருவர் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கைதானவர். அவரிடம் வேதாரண்யம் நிகழ்ச்சிகளை விவரித்து சொல்ல சொல்லி கேட்டுக்கொண்டிருப்பது மகிழ்ச்சியிற்கு அனுபவமாக இருந்தது. நடுத்தர வயதினரான அவர் ஒரு கீதை புத்தகம் வைத்திருந்தார். மாலை வேளையில் சிறிது நேரம் அவரை கீதைக்கு பொருள் சொல்ல செய்து கேட்டான் ராஜாராமன். அது மனதுக்கு ஆறுதல் அளிப்பதாக இருந்தது. பாரதத்தின் மகத்தான அனுபவ கிரந்தமே போரில் தான் பிறந்திருக்கிறது என்று அவர் கீதையை பற்றி சொன்னதை அவன் ரசித்தான். இப்போது நாம் நடத்தி கொண்டிருப்பது கூட ஒரு தர்ம யுத்தம் தான். இதில் நம்முடைய கீதை காந்தியா இருக்கிறார். நமது தயக்கம் பந்தவாசம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் இந்த போரில் குதிக்க துணிந்ததற்கு அந்த மகான் தான் காரணம். பாரிஸ்டருக்கு படித்து விட்டு தொழில் செய்து ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்காமல் இந்த தேசத்துக்காக ஒரு நாட்டுப்புற விவசாயியை போல் ஒற்றை ஆடையை முழங்காலுக்கு மேலொடுத்து புறப்பட்டிருக்கிறார் பாருங்கள் என்று கண்களில் நீர் நெகிழ வர்ணித்தார் அந்தவர். சி கிளாஸ் அரசியல் கைதிகள் 10 பேருக்கு மேல் அந்த நீண்ட கூடம் போன்று அறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். கீதை புத்தகம் வைத்திருந்த நண்பர் பிரகதீஸ்வரன் புதுக்கோட்டைக்காரர். கல்கத்தா காங்கிரசுக்கு நேரில் போய் கலந்து கொண்டவர் அவர். 1928 நடந்த கல்கத்தா காங்கிரஸை பற்றி அவர் கூறிய வர்ணனைகளை கேட்டு கேட்டு புலகாங்கிரம் அடைந்தான் ராஜாராமன். கல்கத்தா காங்கிரசின் சேவாதள தொண்டர்களுக்கு தலைவர் என்ற முறையில் சுபாஷ் சந்திர போஸ் ராணுவ உடை தரித்த கோலத்தில் காட்சியளித்த கம்பீரத்தை பற்றி பிரகதீஸ்வரன் வர்ணித்த போது அதை கேட்டுக் கொண்டிருந்த ராஜாராமனுக்கு உடம்பு புல்லரித்தது. வீரமும் இளமையும் பொங்கித் ததுமும் சுபாஷ் போஸின் சுதந்திர முகத்தை அகக்கண்ணில் நினைத்து பார்த்து நேசித்தான் அவன். ரோமன் ரோலந்து கல்கத்தா காங்கிரசுக்கு வாழ்த்துச் செய்தி அனுப்பியிருந்ததை பற்றியும் பரிபூர்ண விடுதலையே பாரத நாட்டின் குறிக்கோள் என்று அந்த காங்கிரசில் ஜவஹர்லால் நேருவும் சுபாஷ் போஸும் திருத்த பிரேரணைகள் கொண்டு வந்ததை பற்றியும் சாம் பிரகதீஸ்வரன் விவரித்து சொன்னார். கதை கேட்பது போல் எல்லோரும் பிரகதீஸ்வரனை சுற்றி அமர்ந்து அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். லாகூர் காங்கிரசை பற்றியும் சொல்லுமாறு அவரை கேட்டான் ராஜாராமன். 1929 லாகூர் காங்கிரசுக்கு நான் போக முடியல. அந்த சமயம்தான் என் மனைவி 2வது பிரசவத்துக்கு பின் ரொம்ப உடம்பு சௌகரியம் இல்லாம பிழைப்பாலோ மாட்டாலோ என்று போக முடியாமல் என்று வருத்தப்பட்டுக் கொண்டார் பகதீஷ். குடும்பத்தை பற்றி கவலைப்படுவது போலவே தேசத்தை பற்றி கவலைப்படும் இந்த பவித்திரமான மனநிலையை ஒவ்வொரு இந்தியனும் அடைய செய்த திலகரும் காந்தியும் எவ்வளவு பெரிய சத்திய சக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று நினைத்து நினைத்து வேந்தான் ராஜாராமன். மனைவி உயிருக்கு மன்றாடி கொண்டிருந்தும் லாகூர் காங்கிரசுக்கு போக முடியவில்லையே என்று பிரகதீஸ்வரன் வருந்தி இருப்பதை எண்ணிய போது, தேசபக்தி என்கிற மாய சக்தி என்னென்ன காரியங்களை சாதிக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியும். வேத காலத்து இந்தியாவுக்கு பின் திலகரும் மகாத்மாவும் தேசபக்தி என்னும் ஒரு புதிய தவத்தையே வழக்கத்துக்கு கொண்டு வந்திருப்பதாக தோன்றியது. தனி மனிதனுக்கு முக்தியும் சித்திகளும் அளிப்பதே பழைய தவத்துக்கு லட்சியங்கள். இந்த புதிய தவத்துக்கோ எல்லா லட்சிய நோக்கமும் தேசமளாவிய பயன்களை தருவதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய தவத்தை செய்யும் யோகிகளில் இளையவனாக அவர்கள் கூட்டத்தில் தானும் இருக்கிறோம் என்பதை எண்ணி எண்ணி பூரித்தான் ராஜாராமன். சத்தியாகிரகம் என்ற பதத்தொடரின் அர்த்தத்தை பிரகதீஸ்வரன் விளக்கிய போது அவன் பிரமிப்பு அடைந்தான். இயக்கம் என்ற சாதாரண வார்த்தையை விட பொருள் ஆழம் உள்ளதா இருந்தது அது. சிறையில் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட உணவு மிக மிக மோசமாயிருந்தது. ஒரு நாள் பிரகதீஸ்வரனுக்கு அளிக்கப்பட்ட கேழ்வரகு கழியிலிருந்து ஒரு கரப்பான் பூச்சியை எடுத்து காட்டிவிட்டு அந்த கழியை உண்ணாமல் மூளையில் ஒதுக்கிறார் அவர். வேறு சத்தியாகிரகிகளில் சிலர் வயிற்றுப்போக்காலும் சிலர் வாந்தியாலும் வேதனைப்பட்டார்கள். எல்லாவித வகுப்பு கைதிகளும் சேர்ந்து தங்கள் உணவுக்கான சாமான்களை கொடுத்து விட்டால் தாங்களே உணவு தயாரித்து பரிமாறிக்கொள்வதாக விடுத்த வேண்டுகோளை சிறை நிர்வாகம் ஏற்றது. பிரகதீஸ்வரனுக்கு நன்றாக சமைக்க தெரியும். சமையல் பொறுப்பை அவர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். அவருக்கான உதவிகளை செய்வதில் ராஜாராமன் முன்னிருந்தான். வித்தியாசம் பாராமல் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லோரும் பந்தியில் அமர்ந்து சாப்பிட்டதைக் கண்டு அவனும் பிரகதீஸ்வரனும் மிக திருப்தி அடைந்தார்கள். சில சத்தியாகிரகிகள் உணவு பந்தியில் பிரார்த்தனை கீதங்களை பாடினார்கள். வேறு சிலர் பாரதியாருடைய இதந்தரும் மனையில் நீங்கி என்று தொடங்கும் சுதந்திர தேவி துதியை இனிய எடுப்பான குரலில் பாடினார்கள். நியாயமான காரணத்துக்காக போராடி சிறை போந்திருக்கிறோம் என்ற சத்திய ஆவேசம் அங்கு எல்லோருக்கும் இருப்பதை பார்த்த போது அவனுக்கு அது தனி பெருமிதத்தை அளித்தது. சிறைச்சாலை தவச்சாலையை போல் இருந்தது. பேட்டை முத்துரங்க முதலியாரின் 4000 தெய்வ பிரபந்த ஆராய்ச்சியும் பிரகதீஸ்வரனின் கீதை வகுப்பும் ராஜாராமன் தானே விரும்பி நடத்திய பாரதி பாடல் வகுப்பும் மாலை வேலைகளில் சத்தியாகிரகிகளை உற்சாகப்படுத்தின. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று பாடிய ஒவ்வொரு முறையும் ஜீவசக்தி ததும்பும் தாரக மந்திரம் ஒன்றை ஓதி முடித்த மகிழ்ச்சி அவர்களுக்கு கிடைத்தது. ராஜாராமன் வேலூர் சிறைக்கு வந்த ஒரு வாரத்தில் அவன் தாய் சொல்லி ரத்தினவேல் பத்தர் கைப்பட எழுதப்பட்ட கடிதம் ஒன்று அவனுக்கு கிடைத்தது. அந்த கடிதத்திலிருந்து தன்னுடைய தாய் மிகவும் அதிர்ந்து போயிருக்கிறாள் என்பதை அவன் உணர முடிந்தது. அதற்கப்புறமும் மாதம் ஒன்றோ இரண்டோ அவன் தாய் சொல்லி பத்தர் கேட்டு எழுதிய கடிதங்கள் அவனுக்கு தவறாமல் கிடைத்துக் கொண்டிருந்தன. 5-6 மாதங்கள் விளையாட்டு போல் வேகமாக ஓடிவிட்டன. சிறைவாசம் நன்றாக பழகிவிட்டது. முரட்டு தரையில் கித்தான் விரிப்பில் தூக்கம் கூட வந்தது. அதுவே ஒரு ஆசிரம வாழ்க்கை போல் இருந்தது. மதுரையில் இருந்து அந்த மாதம் கடிதம் வரவேண்டிய வழக்கமான தேதிக்கு கடிதம் வராமல் 2 நாள் கழித்து பத்தரை நேரில் சந்தித்து அவனை பரவலில் அழைத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகளுடன் வந்திருப்பதாக தெரிவித்தார் அவர். அவன் அதற்கான காரணத்தை கேட்ட போது, உங்க அம்மா நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கு, இன்னும் 2-3 நாள் தாங்கிறது கூட கஷ்டம் என்று கவலை துய்ந்த குரலில் பதில் கூறினார் பத்தர். ராஜாராமன் பரவலில் மதுரை போக விரும்பவில்லை. சில தினங்களுக்கு முன்பு பேட்டை முத்துரங்க முதலியாரின் தாயார் காலமான செய்தி வேலூர் சிறைக்கு வந்தபோது பரவலில் ஊர் போய் வருமாறு அவரை எல்லா சத்தியாகிரகிகளும் வற்புறுத்திய போதும் அவர் போக மறுத்திருந்தார். தாய் திருநாட்டின் விடுதலைக்காக கிடைத்திருந்த துன்பத்தை பந்தபாச கவலையில் சில நாட்கள் கூட இழக்க விரும்பாத அந்த நெஞ்சுரம் அவனிடம் இருந்தது. பரவலில் அழைத்துப் போவதற்கான எல்லா ஏற்பாடுகளுடனும் வந்திருந்த பத்தரோடு போக மறுத்துவிட்டான். அவன் அவர் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவன் கேட்கவில்லை. அந்த பெண் மதுரத்துக்கு ஏதாச்சும் சொல்லணுமா என்று பத்தர் கேட்டபோது முதலில் அவனுக்கு அவர் யாரை பற்றி சொல்கிறார் என்றே நினைவு வரவில்லை, புரியவும் இல்லை. சிறிது நேரம் கழித்து புரிந்ததும் கோபம்தான் வந்தது. நீங்க என்ன பத்தரே, எந்தெந்த 1-ஆம் நம்பர் சந்து பிறவிகளுக்கெல்லாமோ தகவல் கேட்கறீங்க, அதுக்கு இதுக்கு என்ன இருக்கு, நான் எதுக்கு சொல்லணும், என்ன சொல்லணும் என்று கடுமையாக கேட்டதும் பத்தர் பேசாமல் போய்விட்டார். ஆனால் அவர் போய் வெகு நேரமான பின்பும் பழக்கமில்லாத ஒருத்திக்கு ஏதாவது தகவல் உண்டா என்று தன்னை எதற்காக அவர் கேட்டார் என்பது புரியாமல் அவன் மனம் யோசித்துக் கொண்டே இருந்தது. பத்தர் என்ன நினைத்துக் கொண்டு அப்படி கேட்டார், என்ன எதிர்பார்த்து கேட்டார் என்று அனுமானிக்க கூட அவனால் முடியவில்லை. சூரிய ஒளியில் மூக்குத்தி மின்னும் நகையோடி ஒழுகிற இதழ்களுடன் கூடிய அந்த வசீகரமான முகமும் கண்களும் வீணையின் குரலும் குரலில் வீணை இனிமையும் மெல்ல மெல்ல அவன் ஞாபகத்தில் வந்து போயின. அவளை பற்றி என்னிடம் தகவல் கேட்க என்ன இருக்கு? நீண்ட நேரம் இந்த சிந்தனையிலிருந்து அவன் மீளவில்லை. அம்மன் சன்னதி வாசலில் தான் கைதான போதும் அதுக்கு முன்னால் கோவிலுக்குள்ளும் தன்னை அவள் பார்த்தாள் என்பதும் இப்போது அவனுக்கு நினைவு வந்தது. பத்தர் வந்து போன அவசரத்திலும் பரபரப்பிலும் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்களை தான் கேட்க மறந்து விட்டோம் என்பதை நிதானமாக நினைத்து பார்த்தபோதுதான் உணர முடிந்தது. முத்திரிழப்பன் குருசாமி இருவரையும் பற்றிய விவரங்கள், வாசசாலை எப்படி நடைபெறுகின்ற நிலைமை, தன்னோடு அம்மன் சன்னதி வாசலில் கைதான மற்ற 2 சத்தியாகிரகிகள் பற்றிய விவரங்கள் எதையுமே தான் பத்தரிடம் விசாரித்து தெரிந்து கொள்ளவில்லை என்பதை அவர் புறப்பட்டு போன பின்பே அவன் நிதானமாக உணர்ந்தான். தான் வரவில்லை என்பதை அறிந்தால் தன் தாயின் மனம் என்ன பாடுபடும் என்பதை எண்ணி பார்த்தபோது அவனுக்கே வேதனையாகவும் இருந்தது. அந்த அதிர்ச்சியை அவளால் தாங்கவே முடியாது என்பதும் உனக்கு தெரியும். உங்க அம்மாவுக்கு நீதான் ஒரே பிள்ளைன்னா போயிட்டு வர்றதுதான் நியாயமா போடுது எனக்கு. 15 நாள் வரை கூட பரவாயில்ல, போயிட்டு வரலாமே என்றார் பிரகதீஸ்வரன். அவரே இப்படி சொல்லியதை கேட்டபோது போய்விட்டே வந்திருக்கலாமோ என்று கூட அவனுக்கு தோன்றியது. தன்னை அறியாமல் அவன் அன்று முழுவதுமே ஓயாமல் அவரிடம் தன் தாயை பற்றியும் அவளுக்கு தன் மேல் உள்ள பிரியத்தை பற்றியுமே திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருந்தான். எவ்வளவோ மனதை கட்டுப்படுத்திக் கொள்ள முயன்றும் அவனால் அதை தவிர்க்க முடியவில்லை. அவன் மனம் என்ன நினைக்கிறது என்று புரிந்துதான் பிரகதீஸ்வரன் அந்த யோசனையை அவனுக்கு கூறினார். அவ்வளவு தூரம் தன்னை கிரீட்டு கடை வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு எனக்காக வேலூருக்கு தேடி வந்த பத்தருக்கு உபச்சாரமாக ஒரு வார்த்தை நன்றி கூட சொல்ல மறந்து விட்டேனே என்று நினைத்த போது அவசரத்திலும் மனக்கவலையிலும் பல வேலைகளை செய்ய தவறி இருப்பது அவனுக்கு ஞாபகம் வந்தது. வீட்டையும் அம்மாவையும் சுற்றி சுற்றி தங்கிய மனதை அன்று மாலை பிரகதீஸ்வரன் நடத்திய கீதை விளக்க உரை ஓரளவு அமைதியடை செய்தது. இரவு வெகு நேரம் உறங்காமல் விரித்த கித்தானில் உட்கார்ந்து கொண்டே இருந்தான் ராஜாராமன். மற்ற சத்தியாகிரகிகள் தாறுமாறாக கிடந்து உறங்கிக் கொண்டிருந்த சிறையுருளில் பிரகதீஸ்வரன் அருகில் அமர்ந்து அவன் மனக்கவலையை பகிர்ந்து கொள்ள முயன்றான். அம்மா போய்விடுவாளோ என்ற பயமும் தூக்கமும் மிகுந்த போது பொறுக்க முடியாமல் அழுகையே வந்துவிட்டது அவனுக்கு. அப்போது ஒரு மூத்த சகோதரனின் பாசத்தோடு அவன் தோளை தொட்டு தட்டி கொடுத்தார் பிரகதீஸ்வரன். மனசை விட்டுவிடாதே என்று அவருடைய சாத்வீகமான குரல் அப்போது அவன் காதருகே மிருதுவாக ஒலித்தது. மறுநாள் காலையில் கொஞ்சம் கவலை குறைந்தது. அன்று காலை சத்தியாகிரகிகள் குளிப்பதற்கு முறை உடலில் தண்ணீர் பட்டதும் ஏதோ புத்துணர்ச்சி பெற்று விட்டார் போல் இருந்தது. பந்திக்கு உணவு பரிமாறுவது பிரார்த்தனை எல்லாவற்றிலுமாக கவலைகளை அன்று பகலில் ஓரளவு மறக்க முடிந்தது. வக்கீல்கள், ஆசிரியர்கள், செல்வாக்குள்ள குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், சாதாரணமான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று பந்தியில் அமர்ந்து சிறை உணவை சாப்பிட்டவர்கள் ஒவ்வொருவரும் இது எத்தனை எத்தனை கவலைகளை மறந்து தேச விடுதலைக்காக இங்கே கிடந்து மாய்கிறார்கள் என்பதை எண்ணிய போது தன் கவலை மிகவும் சிறிதாகவே இருக்கும் என்று தோன்றியது அவனுக்கு. மாலையில் கீதை வகுப்பு நடத்திய போது எல்லா சத்தியாகிரகிகளும் சுற்றி அமர்ந்திருந்தாலும் அவனுக்காகவே அந்த வகுப்பை நடத்தியது போல் நடத்தினார் பிரகதீஸ்வரன். அவன் மனம் முற்றிலும் ஆறுதல் அடையத்தக்க விதத்தில் அவருடைய உரைகள் அமைந்திருந்தன. மறுநாள் விடிந்தால் வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதிகாலை 5 மணிக்கு எழுந்திருந்து மகாகவி பாரதியாரின் திருப்பள்ளி எழுச்சியை பாடுவதை வழக்கப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அவர்கள். முதலில் ராஜாராமன் பாடுவான், அப்புறம் மற்றவர்களும் திரும்பி பாடுவார்கள். அங்கிருந்தவர்களில் அவனுக்கும் இன்னும் 2 தான் பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி நன்றாக மனப்பாடம் ஆகியிருந்தது. முதல் நாள் இரவு, நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில திருப்பள்ளி எழுச்சி இருக்கு, 5 மணிக்கு எழுந்திருக்கணும், சீக்கிரமாக தூங்கு என்று அவனையும் தூங்க சொல் பிரியத்தோடு வேண்டிக் கொண்டுதான் அப்புறம் பிரகதீஸ்வரன் படுத்தார். அவர் காலையில் 4:30 எழுந்திருந்து ராஜாராமையும் எழுப்பிவிட்டார். ஜெயில் காம்பவுண்டுக்குள் இருந்த மரங்களில் பறவைகளின் விதவிதமான குரல்கள் ஒழிக்க தொடங்கிய அதே வேளையில் பொழுது புலர்ந்தது. யாம் செய்த தவத்தால் புண்மை இருக்கணம் போயின யாவும் ராஜாராமன் பாடத் தொடங்கினார். அப்போது யாரும் எதிர்பாராமல் வார்டன் கதவை திறக்க ஜெயில் அதிகாரி ஒருவர் உள்ளே வந்தார். அவர் கையில் ஒரு தந்தி இருந்தது. டக் டக் என்று பூச்சொலிக்க வார்டனும் அதிகாரியும் வழக்கமில்லாத வழக்கமாக அந்த வேளையில் அங்கே வந்ததை கண்டதும் அவர்கள் பாட்டு நிற்கவில்லை. பாட்டு முடிகிறவரை வார்டன் காத்திருக்க நேர்ந்தது. ராஜாராமன் என்பது நான் தான் என்று ராஜாராமன் ஓரடி முன்னால் வந்தார். மதுரையில் உன் தாயார் காலமாகி விட்டாள். தந்தி நடுராத்திரிக்கு வந்தது. பரோல்ல யாராவது அழைச்சென்று போக வந்தால் அனுப்புறேன். ஐ எம் சோ சாரி. ராஜாராமன் ஒன்றும் பேச தோன்றாமல் அப்படியே திக்பிரமை பிடித்து போய் நின்றான். அழக்கூட வரவில்லை. மனதை ஏதோ பிசைந்தது. இரும்பு அழியின் நீல நிலமான கம்பிகள் ஆகாசத்துக்கும் பூமிக்குமாக இன்று தெரிய தொடங்காமல் தட்டியது. தாயின் முகமும் மதுரையின் கோபுரங்களும் நடுவாக நீர் ஓடும் கோடை காலத்து வைகையின் தோற்றமும் சம்பந்தத்தோடும் சம்பந்தமில்லாமலும் உருவழியில் தோன்றுவதும் மறைவதுமாய் இருந்தது. தொண்டைக்குழியில் ஏதோ வந்து அடைப்பது போல இருந்தது. பொழுது புலர்ந்தது என்று அவன் பாடத் தொடங்கிய வேளையில் மறுபடி இருட்டிவிட்டது. வார்டன் துணை வர அவனை கேன்சடைக்கு கூட்டிக் கொண்டு போய் 2 வாழை தண்ணீரை இறைத்து தலையில் ஊற்றி பிரகதீஸ்வரன். சொந்த தாயின் மரணத்துக்கே யாரோ உறவினர் சாவை கேட்டு தலைமுழுவது போல் முழுகினான் அவன். அன்னைக்கே பரவாயில்ல, போயிருக்கலாம், முகத்துல முழுக்க கூட உனக்கு கொடுத்து வைக்கல, பாவம் என்றார் பிரகதீஸ்வரன். தர்மம் எல்லாம் பண்ணணுமே, பரவாயில்ல போறியா? இல்ல போக வேண்டாம், நான் போய் இனிமே அவ திரும்ப கிடக்க போறதில்ல என்றான் ராஜாராமன். சொல்லும் போதே அவன் குரல் கம்மியது, கண்கள் கலங்கி சிரமப்பட்டு அவன் அழுகையை அடக்க முயன்றதே பிரகதீஸ்வரன். அன்று முழுவதும் ராஜாராமன் சாப்பிடவில்லை, யாருடனும் பேசவில்லை. பிரகதீஸ்வரன் ஆறுதலாக ஏதேதோ கூறிக்கொண்டிருந்தார். மறுநாள் பகலிலும் அவர் வற்புறுத்திய பின்பே அவன் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டதாக பெயர் பண்ணினான். நாளாக நாளாக அவன் மனம் ஆறியது. ஒரு வாரத்துக்கு பின் பத்தர் மறுபடி வந்துவிட்டு போனார். காலம் ஓடியது. 4 முற்றிற்று. தமிழ் மரபு அறக்கட்டளையின் தோழி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் முனைவர் வி. அன்புமணி. புத்தகத்தின் பெயர் ஆத்மாவின் ராகங்கள். 4 நிறைவுற்றது. நன்றி.